அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 16 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களில் சிலரை கைது செய்து பின்னர் விடுவிப்பதால் மீனவர் பிரச்சினையை தீர்க்க முடியாது என்று இலங்கை மீனவர்கள் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
தற்போது ஒரு சில படகுகளை கைது செய்து மீனவர்களை கைது செய்தாலும் சில நாளைக்கு பிறகு அந்த மீனவர்கள் இந்தியாவின் அழுத்தத்தின் பேரில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். ஆகவே நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம், இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டாமல் மீன்பிடிக்க வராமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அவசியம்.
இலங்கையில் போர்க்கால சூழலில் சொந்த காணிகளை விட்டு வெளியேறியவர்களின் காணி உரிமைகள் தொடர்பிலான புதிய சட்ட மசோதா பற்றிய ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம். இலங்கை இறுதிப் போரின் நிகழ்வுகளை களமாக வைத்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் புலிப்பார்வை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னையில் மாணவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்த செவ்விகள்.
உங்களுக்கு நாம் தமிழ் ஒடுங்கிற மசியில அந்த ஒரு கேள்வி இருக்கு, நாங்க அதை கேட்கணும்னு சொல்லிதான் கேட்டோம். ஒரு 3 முறை வலியுறுத்தினா உடனே அவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க.
இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் சார், இனத்துக்காக யாரும் இங்கு குரல் தருவதில்லை, பணத்திற்காக குரல் தருகிறார்கள். அதை அந்த சிறுவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த பணியை
நிறைவாக நேர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி லண்டன் தமிழிசை விளங்கும் செய்திகள். விளங்குவோர் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். வடக்கு ஈராக்கில் உள்ள கிராமம் ஒன்றில் யாசிதி இன ஆண்கள் 80 பேரை IS ஆயுததாரிகள் கொண்டிருக்கின்றமை தொடர்பான கூடுதல் தகவல்களை ஈராக்கின் பதவி முடிந்து செல்கின்ற வெளியுறவு அமைச்சர் ஹோஷா செபாரி வெளிப்படுத்தியிருக்கிறார். முன்னதாக நடத்தப்பட்ட அமெரிக்க ட்ரோன் தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக காஜு என்ற கிராமத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று செபாரி கூறினார். இந்த தாக்குதல்களுக்கு முன்னர் அங்கிருந்து தப்பியிருந்த காவ்ஜு கிராமவாசியொருவர் தமது கிராமத்தில் இருந்த எல்லா பெண்களையும் சிறார்களையும் ஆயுததாரிகள் மோசூல் நகருக்கு மேற்காக கொண்டு சென்றிருப்பதாக பிபிசியிடம் கூறினார்.
We heard the sound of bombings and heard about the attacks on other villages. People in villages close to where ISIS were phoned and told us about.
சர்வதேசம் உடனடியாக அங்குள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
ஈராக்கின் மொசூல் நகரிலிருந்து வடக்கே முக்கிய பாலத்திற்கு அருகே இஸ்லாமிய வன்மவாதிகளை இலக்கு வைத்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் கூறுகின்றன. தாக்குதலை நடத்தியது அமெரிக்க ராணுவ விமானங்களா அல்லது ஈராக்கிய விமானங்களா என்பது தெளிவாகவில்லை என்று எமது பிபிசி மூவர் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதலில் இஸ்லாமிய அரசு வன்மவாதிகள் குறைந்தது 11 பேராவது கொல்லப்பட்டிருப்பதாக மொசூல் வட்டாரங்கள் சில எமது பிபிசிக்கு தகவல் தந்திருக்கின்றன.
இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பலை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். INS கொல்கத்தா என்ற இந்த கப்பல் 6800 டன் எடை கொண்டது. இந்தியாவின் தொழில்நுட்ப ஆற்றல்களுக்கு உதாரணமாக திகழும் இந்த போர்க்கப்பல் சுயசார்பின் அடையாளம் என்று மோடி வர்ணித்துள்ளார். நவீன ஆயுத கட்டமைப்புடன் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கப்பல் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இவ்வாறான 3 கப்பல்களில் முதலாவதாகும். ஒரு விமானம் தாங்கி கப்பல் அடங்கலாக மேலும் 40 போர்க்கப்பல்களும் அங்கு தயாரிக்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய ஆயுத கொள்வனவு நாடாக தற்போது இந்தியா இருந்து வருகிறது. ஆனால் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகின்றார்.
ஈராக்கின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹைதர் அல் அபாதி ஈராக்கின் எல்லா பிராந்தியங்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் பிரதிநிதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர் பிராங்க் வாட்டர் ஸ்டென்மேயர் வற்புறுத்தியிருக்கிறார். ஈராக்கிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட மக்கள் விரக்தியினால் இஸ்லாமிய அரசு என்ற ஜிஹாதிகளை ஆதரிப்பதை தடுப்பது இதொன்றால் மட்டும்தான் சாத்தியமாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். இஸ்லாமிய அரசு என்ற வன்முறை கும்பலை எதிர்த்து போரிட என்ன உதவிகளை ஜெர்மனி வழங்க வேண்டும் என்று கேட்பதற்காக அவர் கேடிஷ் தலைவர்களையும் சந்திக்கிறார். மனிதாபன உதவிகளை ஏற்றி வந்த ஜெர்மன் விமானங்கள் ஏற்கனவே ஏபில் நகரில் இறங்கியிருக்கின்றன.
வடமேற்கு சீனாவில் இருக்கின்ற நிறுவனம் ஒன்றுக்காக பள்ளிச்சிறார்களை கட்டாயப்படுத்தி இரத்த தானம் செய்ய வைத்தமை தொடர்பில் சந்தேக நபர்கள் 7 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக சீன அரச ஊடகம் கூறியிருக்கிறது. இரத்த தானம் செய்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்திருப்பதாக குறித்த இரத்த தான நிலையத்தின் துணைத் தலைவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். 8 பள்ளி மாணவர்களை மாதத்திற்கு குறைந்தது ஒரு தடவையாவது 7 மாதங்களுக்கு தொடர்ந்து இரத்த தானம் செய்ய நிர்பந்தித்து $1,000 வரை குறித்த கும்பல் சம்பாதித்திருப்பதாக அரச ஊடகம் கூறியுள்ளது. ஒத்துழைக்காத சிறார்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
பெல்ஜியம் நாட்டிலிருந்து இங்கிலாந்தின் டில்பர் டாக்ஸ் துறைமுகத்தை வந்து சேர்ந்த பொதுக்கப்பல் ஒன்றில் கண்டெய்னர் கொள்கலனுக்குள் பூட்டப்பட்ட நிலையில் மறைந்து பயணம் செய்த 35 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களும் குழந்தைகளும் உட்பட தண்ணீர் பற்றாக்குறையாலும் குளிர்நாளும் நோய்பட்ட நிலையில் காணப்பட்ட மருத்துவமனைகளில் இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுக்கப்பலிருந்து கொள்கலன்களை இறக்கும் போது குரல் கேட்டதைத் தொடர்ந்து கொள்கலன் திறக்கப்பட்டது. உள்ளே இருந்தவர்கள் இந்திய வம்சாவளியினர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பெல்ஜியம் நாட்டின் ஜீப்ருகா நகரில் இந்த கண்டெய்னர் கொள்கலன் கப்பலை ஏற்றிய சாரதியை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக பெல்ஜியம் போலீசார் இப்போது கூறியிருக்கிறார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வேறொருவருக்கு சொந்தமான காணியை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தடையின்றி வைத்திருந்த காரணத்தை காட்டி அதனை சொந்தமாக்கிக் கொள்ளும் இருக்கும் சட்ட ஏற்பாடு யுத்த காலத்திற்கு பொருந்தாது என்று கூறுகின்ற புதிய சட்ட மசோதா தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து வருகிறது. வடகிழக்கு பிரதேசங்களில் நிலவிய யுத்த சூழ்நிலைகள் காரணமாக தமது குடியிருப்புகளை விட்டு வெளியேறியவர்கள் அவர்களின் காணி உரிமையை மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டு வருமாறு LLRC ஆணைக்குழு ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது. காணிகள் தொடர்பான வழக்குகளை நடத்தி வரும் வழக்கறிஞர் KVS கணேசராஜனிடம் புதிய சட்ட திருத்தம் பற்றியும் அதன் சட்ட பின்புலம் பற்றியும் கேள்வி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2014 July 12 ஆட்சியுரிமை விசேட ஏற்பாடுகள் சட்டத்திற்கான மசோதா பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு தற்பொழுது விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது இன்னும் சட்டமாக அமல்படுத்தப்படவில்லை. ஒருவர் குறிப்பிட்ட காணியில், அதாவது நாங்கள் அசையா ஆதனம் என்று சொல்வோம், அந்த அசையா ஆதனத்திலே தொடர்ந்து 10 வருடங்கள் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஆட்சி உரிமை சட்டத்தின் 3 பிரிவின் கீழ் ஒரு உரிமை கோரிக்கையை கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான உரிமை காணப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அனுகூலம் குறைந்த ஆள் என்ற வரையறைக்குள் வருகின்ற ஒருவர் இந்த குறிப்பிட்ட தற்பொழுது பாராளுமன்றத்திலே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி உரிமை சட்டத்தின் விசேட ஏற்பாடுகள் சட்டம் நடைமுறைக்கு வந்து 1 வருட காலத்திற்குள் குறித்த அவருடைய அந்த உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீதிமன்றத்திற்கு சென்று அவருக்கு அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கான உரிமையை இந்த ஆட்சி உரிமை விசேட ஏற்பாடுகள் சட்டம் வழங்கியிருக்கிறது.
அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில் 1983 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் ஒருவர் ஒரு சொத்தினை 10 ஆண்டுகள் வைத்திருந்தார் என்பதற்காக அந்த உரிமை அவருக்கு சொந்தமாகாது. அதன் உண்மையான உரிமையாளர் அந்த சொத்தை வழக்கு போட்டு அந்த சொத்தை மீள பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் புதிய சட்டத்தில் வருகிறது, அப்படித்தானே?
அதாவது மிகவும் குறிப்பாக சொன்னால், எவரேனும் குறிப்பிட்ட அசையா ஆதனத்தில் இருந்து அந்த அசையா ஆதனத்தின் உரிமையாளர் ஒரு அனுகூலம் குறைந்த ஒருவராக இருந்தால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த அசையா ஆதனத்தில் ஆட்சியில் அல்லது உடைமையில் இருந்தவருடைய ஆட்சி அல்லது உடைமை காலம் இந்த ஆட்சி உரிமை கோருவதற்கான ஒரு காலமாக கருதப்படலாகாது என்பதுதான் இதனுடைய சுருக்கம்.
இந்த அனுகூலம் குறைந்தவர் என்று சொல்லப்படுவது வந்து யுத்த காலத்தில் தனது சொத்தை விட்டு வெளியில் சென்றவர், அப்படி எடுத்துக்கொள்ளலாமா?
அது சரி என்றாலும் அந்த சட்டத்தில் எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது என்றால், 1983 May 1 தொடக்கம் 2009 May 18 முடிவடைகின்ற காலப்பகுதியின் போது ஆயுதம் தாங்கிய பயங்கரவாத குழு ஒன்றின் செயற்பாடுகள் காரணமாக நிலவிய சூழ்நிலைகளின் விளைவாக அவருடைய உரிமையை தொடர்வதற்கு அல்லது தன்னை பாதுகாப்பதற்கு நீதிமன்றம் வந்து தனது உரிமைகளை தொடர்வதற்கு அல்லது தன்னை பாதுகாப்பதற்கு இயலாதவராக இருந்தவரான ஆள் ஒருவர் தான் அனுகூலம் குறைந்த ஆள் என்று பொருட்படுகிறது.
அதாவது ஒருவர் தனது காணியிலிருந்து 10 ஆண்டுகள் இந்த யுத்த சூழ்நிலைகள் காரணமாக விலகி இருப்பாரே, ஆனால் மீண்டும் அந்த சொத்துக்கான வழக்கை தொடருவது இந்த சட்டம் வந்து 1 ஆண்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று புதிய திருத்தம் சொல்கிறது. இந்த 1 ஆண்டு காலப்பகுதிக்குள் இந்த மக்களால் வழக்கை தொடரக்கூடிய சாத்தியம் இப்பொழுது இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கிறதா நடைமுறை ரீதியில்?
ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காணிக்கு உரிமை கோருகின்ற பொழுது கட்டாயம் அவரிடத்திலே அந்த குறிப்பிட்ட காணி அல்லது அசைய ஆதனத்தினுடைய உறுதி, நாங்கள் டீட் என்று சொல்லுவோம், அது காணப்படுதல் வேண்டும். அல்லது அவரிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவர் குறிப்பிட்ட காணி பதிவகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அவரிடத்திலே அந்த உறுதி அல்லது டீட் இருக்கின்ற பட்சத்திலே அவர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த குறிப்பிட்ட காணி தன்னுடைய காணி, அந்த காணியினுடைய உரிமை தொடர்பில் இன்னொருவர் தனது உரிமையை டிஸ்பியூட், அதாவது அதனை இன்னொருவர் உரிமை கோருகிறார். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே தான் தான் இந்த காணியினுடைய உரிமையாளர் அல்லது அசையா ஆதனத்தினுடைய உரிமையாளர் என்று ஒரு பிரகடனத்தை கோருவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது.
ஓராண்டுக்குள் இந்த வழக்கை கொண்டு வர வேண்டும் என்று புதிய சட்டத்திருத்தம் சொல்லுமாக இருந்தால் அந்த ஓராண்டுக்கு பின்னர் நிலைமை என்னவாக இருக்கும்?
ஆட்சியுரிமை சட்டத்தின்படி அவர்கள் இந்த சட்டத்தினுடைய நன்மைகளை பயன்படுத்துவதற்கு 12 மாதங்கள் தான் இச்சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சில நேரங்களிலே இந்த 12 மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் அமலில் இருக்குமாக இருந்தால், அதன் பிறகு வழக்கு போடுகின்ற பொழுது இந்த 3ஆம் பிரிவின் ஏற்பாடுகள் அதன் பிறகு வழக்கு போடுவதற்கு ஏற்புடையதாகுமா என்ற ஒரு வினா இருக்கிறது. அது நடைமுறையிலே எவ்வாறு நீதிமன்றங்கள் பார்க்கப் போகின்றது என்பதனை இவ்வழக்கில் தான் தீர்மானிக்கலாம்.
வழக்கறிஞர் KVS கணேசராஜன். எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களில் சிலரை கைது செய்து பின்னர் விடுவிப்பதால் மீனவர் பிரச்சினையை தீர்க்க முடியாது என்று வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் கூறியிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்கள் சிலரை அவ்வப்போது கைது செய்துவிட்டு பின்னர் அவர்களை விடுதலை செய்வது என்பது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாகும். இதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்று தெரிவித்துள்ள வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம், அத்துமீறி வருகின்ற இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருக்கின்றது. வவுனியாவில் இன்று நடைபெற்ற வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பொதுக்கூட்டத்தில் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் அமைப்புகளின் முக்கிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கோரிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஆலோசகரான ஆண்டனி ஜேசுதாசன் அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
இந்திய இழுவை படகுகளுடைய வருகையை நிறுத்துவதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை எட்ட வேண்டும் என நாங்கள் அரசாங்கத்துக்கு முன்வைத்த கருத்து. அதாவது தற்போது ஒரு சில படகுகளை கைது செய்து மீனவர்களை கைது செய்தாலும் சில நாளைக்கு பிறகு அந்த மீனவர்கள் இந்தியாவின் அழுத்தத்தின் பேரில் விடுதலை செய்யப்படுகின்றனர். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டாமல் மீன் பிடிக்க வராமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அவசியம். ஆனா இதுல ராஜதந்திர ரீதியிலே இதை தீர்ப்பதற்கு அரசாங்கங்கள் இதுவரை முன்னெடுக்காதபடினால் மீனவர்களின் கலந்துரையாடலினூடாக அவர்கள் முன்வைக்கின்ற எந்த ஆலோசனையாக இருந்தாலும் இதுவரை கலந்துரையாளர்களினூடாக வந்த ஆலோசனைகளை சரியாக அரசுகள் பரிசீலனிக்கவில்லை. ஆகவே பரிசீலனை செய்து அவர்கள் ஊடாக வருகின்ற யோசனையை இரு நாட்டு அரசாங்கங்களும் பரிசீலனை செய்து ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய முதலாவது கோரிக்கை.
நீங்க குறிப்பாக என்ன வகையான ஒரு தீர்வு முன்வைக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கறீங்க?
இலங்கை கடற்படையை பயன்படுத்தி சர்வதேச எல்லைக்கு அப்பால் எங்களுடைய எல்லைக்கு அப்பால் வராமல் தடுக்க வேண்டும். ஆனால் இது ஒரு மனிதபாவமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்திய தரப்பினோடு கதைக்கும் போது அவர்கள் பாவிக்கின்ற இழுவை படகுகள் வந்து உடனடியாக நிறுத்த முடியாது என்பது. ஆனால் இதற்காக நாங்கள் எங்களுடைய எல்லையை தாண்டி வர வேண்டும் என்பது அல்ல. ஆனால் இப்போ ஏற்கனவே 2010 கலந்துரையாடல ஒரு வருட அவகாசம் கேட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு வருடத்தில் 72 மாத்திரம் வந்து அவர்கள் மாற்று வழியை நோக்கி போவதாக. ஆனால் கடந்த இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சேர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையிலே 3 கேட்டிருக்கின்றார்கள். 3 என்பது சாத்தியப்படாது. ஆனால் ஒரு அவர்கள் மாற்று திட்டத்துக்கு போகும் காலம் வரைக்கும் ஒரு வருடத்திற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட தூரம் அதே நேரம் அவர்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் சட்டவிரோத மடிகளை பயன்படுத்தாமல் அந்த மீன் பிடிக்கிறதுக்கான அவகாசத்தை அளிக்கலாம்
என்றார் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள். நாட்டின் தென்பகுதி மீனவர்கள் வடபகுதிக்கு பருவகாலத்தில் மாத்திரம் வந்து கடலில் தொழில் செய்துவிட்டு தங்களுடைய ஊருக்கு திரும்பிச் செல்வதே முன்னர் வழக்கமாக இருந்தது. இந்த வழக்கத்துக்கு மாறாக இப்போது தென்பகுதி மீனவர்கள் இங்கு வந்து நிரந்தரமாக தங்கியிருந்து மீன்பிடி தொழில் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் கோரியிருப்பதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பிரதி தலைவர் MM ஆலம் அவர்கள் தெரிவித்தார். மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் மானியத்திற்கு பதிலாக வலைகள் வழங்கப்படுவதை நிறுத்தி மானியத்தில் எரிபொருள் வழங்க வேண்டும் அல்லது எரிபொருளின் விலையை குறைக்க வேண்டும் என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அத்துடன் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள பெரும் எண்ணிக்கையிலான கடற்தொழிலாளர்கள் உள்ளிட்ட குடும்பங்களை அவருடைய சொந்த இடங்களில் முழுகுடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை தமிழக மீனவர்களின் கலந்தாய்வு கூட்டம் ஒன்று இந்தியாவை ஆளும் பாஜகவின் மத்திய அமைச்சர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் இடையில் தொடர்ந்து மோதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஏற்பாட்டில் சென்னையில் இன்று மீனவர் சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராமநாதபுரம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்கால், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களின் மீனவ பிரதிநிதிகள் சுமார் 50 கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் கலந்து கொண்டார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் மீனவர்களுக்கான மாற்று வழிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய வகையில் படகுகளை வாங்கித் தருவது, அதற்கென வலைகளை வாங்குவது, துறைமுகங்கள் அமைப்பது போன்றவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதியான எமரிக்கிடம் கேட்டபோது,
ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு, அதுல வந்து முக்கியமா வந்து இலங்கையில் இருக்கிற எங்க படகுகளை வந்து உடனடியாக விடுதலை பண்ணி தரணும், பாரம்பரிய இடத்துல வந்து இருநாட்டு மீனவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல ஒரு முடிவெட்டி பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிறதுக்குண்டா நடவடிக்கை எடுக்கணும். இதுபோக வந்து அடிக்கடி வந்து சிறைப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது, மீன்பிடிப்பில் வந்து பல மாறுதல்கள் இருக்குது, அதனால் வந்து ஒரு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு எங்களுக்கு வந்து அந்த படகுகள் புதிய படகுகள் வந்து மத்திய அரசாங்கம் முழு மானியத்தோடு வழங்கணும். ஆழ்கடல் போகிறதுக்கு தனுஷ்கோடி பகுதியில் வந்து ஒரு சேனல் அமைச்சு கொடுத்தா நாங்கள் வந்து இலங்கை பகுதியிலே போகாமல் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்
என்று தெரிவித்தார். ட்ரால்நட் எனப்படும் இழு வலைகளை பயன்படுத்துவது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக நீடிக்கும் நிலையில் ட்ரிப்நட் எனப்படும் வழிவலை, தூண்டில் போன்றவற்றை பயன்படுத்த மீனவர்களை ஊக்குவிப்பது, பயிற்சி அளிப்பது ஆகியவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. ராமநாதபுரத்தில் மூக்கையூர் உள்ளிட்ட இரண்டு இடங்களிலும், தஞ்சாவூரில் ஒரு இடத்திலும் புதிதாக மீன்பிடி துறைமுகங்களை அமைத்தால் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கையை நோக்கி செல்வது தடுக்கப்படும் என்றும் மீனவர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிரபராதி மீனவர்களுக்கான விடுதலை கூட்டமைப்பைச் சேர்ந்த அருளானந்தத்திடம் கேட்டபோது,
வெஜ் பேங்கு, பெட்ரோ பேங்கு அங்கெல்லாம் போய் இலங்கை மீனவர்கள் பிடிக்கிறாங்க, அந்த இடத்துக்குள்ள ஆழ்கடலில் நம்ம போய் மீன் பிடிக்கலாமே, அந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கிறோம். அது வந்து இந்திய அரசால் பரிசீலனை செய்து மீன் பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க
என்று தெரிவித்தார். கச்சத்தீவு குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை என்று மீனவர்கள் தெரிவித்தனர். 6 மாவட்ட மீனவர்களும் ஒப்புக்கொள்ளும் வகையில் 10 அம்சங்கள் இந்த கூட்டத்தில் இறுதிப்படுத்தப்பட்டன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன், இலங்கையின் இறுதிப்போரின் நிகழ்வுகளை களமாக வைத்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் புலிப்பார்வை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடந்தபோது அங்கு சென்றிருந்த மாற்றம் என்கிற மாணவர் இளையோர் அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த அமைப்பின் பிரதீப் என்பவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது புலிப்பார்வைக்கு டீசர், அதாவது ட்ரெய்லர் வெளியே வந்த உடனே நாங்க எதிர்ப்புகள் தெரிவிச்சோம். பிரவீன் காந்தி டைரக்டர் போய் நேராக சந்தித்து இந்த படங்கள் சரியில்லை, அந்த காட்சிகளை நீக்குங்கன்னு சொல்லி ப்ரிவியூ ஷோ வேணும்னு கேட்டிருந்தோம். ஆனா ப்ரிவியூ ஷோ போட்ட இடத்துல பிரச்சனைக்குரிய, அதாவது போராட்டங்கள் எடுக்கக்கூடிய மாணவர் அமைப்புல கூடாம சில மாணவர்கள் அவங்க ஆதரவான மாணவர்களை கூட்டு ப்ரிவியூ ஷோ காட்டி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு இசை வெளியீடுன்னு சொல்லி அவசர அவசரமா அவங்க பண்ணுது. சரி, ப்ரிவியூ ஷோ பார்க்க முடியல, காட்சிகள் எப்படிதான் இருக்கு, பாட்டாவது எப்படி இருக்கு பார்க்கணும், ஏன்னா இது அனைத்து மாணவர்களுக்கும் அழைப்பு
நீங்க வந்து உங்க பார்வையிலிருந்து நீங்க செய்யறது சரினா கூட அதுல ஒரு சில கேள்விகள் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட படத்தின் மீது விமர்சனம் இருக்கிறது, ஆட்சேபனை இருக்கிறதுன்னா அவங்களுடைய நிகழ்ச்சியில நீங்க வந்து தகராறு பண்றதுக்கு போனீங்க, வேணும்னே போனீங்க, திட்டமிட்டு போனீங்கன்னு அவங்க எதிர்த்தரப்புல குற்றம் சாட்டினா அதுக்கு உங்க பதில் என்ன?
அதாவது நாங்க திட்டமிட்டு போய் அங்க சண்டை வலிக்கணுமோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுமோ நாங்க போகல. எங்களுக்கு ஏற்கனவே ப்ரிவியூ ஷோ போடல, வெறும் ட்ரெய்லர் மட்டும் போட்டிருந்தோம். ஆனா தமிழை பத்தி ரொம்ப நல்லா காட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் நம்ம காட்சிகளை பார்க்கலாம், பாடல்களையாவது பார்க்கலாம், அதுல ஏதாவது நம்மளுக்கு எதிர்கருத்துகள் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம போராட்டங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிதான் போயிருந்தோம். நாங்க அங்க கூட இப்ப படத்தை எதிர்க்கிற ஆட்கள் கூட நாங்க அங்க பிரச்சனைக்கே போகல, படத்தை தயாரித்த ஆட்கள் கூட நாங்க போய் பேசக்கூட இல்லை. ஏன்னா படம் ஆட்சியை உபயோகப்படும், அதை தடை செய்ய வேண்டியது நாங்க உறுதியாயிட்டோம். ஆனா சீமானிடம் எங்களுக்கு உரிய கேள்விதான் இருந்ததே ஒழிய அதை நாங்க நாகரிகமாக தான் ஒரு மேடை முன்னாடி போய் கேட்டோம். அவங்களுக்கு எந்த வார்த்தையும் சொல்லி கேட்கல. எங்களுக்கு நாம் தமிழ் ஒடுங்கிற மசீலாந்த ஒரு கேள்வி இருக்கு, நாங்க அதை கேட்கணும்னு சொல்லிதான் கேட்டோம். அதை ஒரு மூன்று முறை வலியுறுத்தினா உடனே அவங்க தாக்க ஆரம்பிச்சாங்க.
இப்போ இன்னைக்கு நீங்க உங்களை தாக்குனதா சொன்னீங்களே, தாக்குனவர்கள் மீது நீங்க எதுவும் காவல்துறையில புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா?
புகார் கொடுக்கதான் நான் போயிருக்கோம். இங்க மாணவர்களுக்கு அடிபட்டு இருக்கு. இங்க வந்து ராயப்பட்டம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுமதிக்க வந்திருக்கோம். இங்க வந்து நீங்க கேஸ் கொடுத்தா அவங்க வந்து உங்களை ரிமாண்ட் பண்றதுக்கு மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க அவங்களோன்ற மாதிரி சொல்லி எங்களை மிரட்டிட்டு இருக்காங்க.
அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்போ
வழக்கு பதிவு பண்ண போறோம்னா, இங்க இப்பதான் வெளியே வந்தோம். இது வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கோம் என்ன மாதிரி வழக்கு போடலாம்னு சொல்லி, அவங்க வராங்க, அவங்களுக்கு அவங்கள ஆலோசிச்சுட்டு கண்டிப்பா பதிவு வேணும்.
மாணவர் அமைப்பைச் சேர்ந்த பிரதீப்பின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து புலிப்பார்வை திரைப்படத்தின் இயக்குனர் பிரவீன் காந்தியிடம் கேட்டேன்.
இந்த கட்டி படத்துக்கும் எங்க படத்துக்கும் ஆதரவா சீமான் இருக்காருன்னு ஒரு சாரார் வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா நெஜம் வந்து என்னன்னா, சினிமாவில் இருக்கிறதுனால சீமான், சினிமா என்பது எவ்வளவு ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய், சீமான் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு அருமையான விஷயம், திருப்பி திருப்பி இலங்கை தமிழர்களுக்காக எடுக்கிற படத்தை நாங்க ஏத்துக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் எங்க மேலேயே வெறுப்பாவாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எல்லா படமும் தவறா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல மதன் என்பவர் பிரபாகரன் தலைவர் மாவீரன் பிரபாகரனாக நடித்திருக்கிறாரு, அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரு. அவரு பணத்தை செலவு பண்ணி ஒரு தவறான படத்துல அவரே நடிப்பாரா? இது ஒரு அடிப்படை கேள்வி இது இல்லைங்களா? நான் வந்து செலவு பண்ணி படம் எடுத்து என்ன கெட்டவனா காட்டிக்கோனா? அப்போ இதையெல்லாம் ஒரு இயக்குனரும் அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சு, இது அவருக்கு எதிரான ஆட்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா சீமான் என்பவர் தான் தமிழ் விஷயத்தை எடுத்து பேசுறாரு, நாங்களாம் இல்லையா, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான முனைப்பு தான் அந்த பசங்க. இந்த சிறுவர்கள் ஒன்ன வந்து புரிஞ்சுக்கணும், தன்னுடைய பேரும் பதிவாகணும்ன்றதுக்காக ஒரு கல்யாணம் நடக்கிற வீட்டுல போயிட்டு கல்யாணம் நடக்கும்போது தாலி கட்டாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பசங்க நீங்க பண்ணிட்டாங்க.
அவர்கள் செய்தது தவறாகவே இருந்தாலும் அவர்களை இன்னும் சரியாக கையாண்டிருக்கலாம். அவர்களை தாக்கி பலவந்தமாக வெளியேற்றிய செயல் சரியல்ல.
என்னன்னா அவர்கள் எழுப்பிய குரல் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருந்தது. வாடா போடான்ற லெவலுக்கு ஒரு பெரிய ஆட்கள்லாம், ஒரு மத்திய அமைச்சர் இருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு அதுதான் நான் சொன்னேன், தாலி எடுத்து கொடுக்க போற நேரத்துல வந்து தகராறு பண்ணா எவ்வளவு அசிங்கம். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, மீண்டும் மீண்டும் நல்லது கேட்டு நடக்கிறத இவங்க எல்லாம் கெடுக்குறாங்களோன்னு வருத்தம் இருந்தது. மேடையில ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு அழகான விஷயத்த பதிவு பண்ணார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில வந்திருக்கிற எங்கள் ஆட்சி இலங்கைக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தும், அதுக்கு இந்த புலிப்பார்வை படமும் ஒரு வந்து ஒரு 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 விதையா இருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்டாவது பொறுமையை காத்திருக்க வேண்டாமா? நான் முன்னிலைப்படுத்தணும், நான் பேப்பர்ல வரணும், நான் ரேடியோல வரணும், நான் டிவில வரணும்ன்றது. அப்போ இனத்தை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களா? இனம் எல்லாம் உங்கள் குறிக்கோள், பணம் தான் உங்கள் குறிக்கோள். இனத்தின் பேரை வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பசங்கள்லாம். அங்க இருக்கிற ஆட்களை பத்தி தப்பா, சீமானை பத்தி தப்பா பேசும் போதும், அப்போ அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு இருக்கிற ஆட்கள் வந்து வேகப்படுறதுல, அந்த வேகத்தோட இதுவா வந்து வெளியேற்றதுல இருந்ததுன்னா அடிக்கிறதுல இல்ல சார், நல்லா தெரிஞ்சுங்க, வெளியேற்றதுலதான் இருந்தது. யாரையும் அடிக்கணுங்கிற எண்ணம் அங்க இல்லவே இல்லை. அந்த சிறுவர்கள் பாலாவை நீங்க வந்து டிரெஸ் போட்டு போராளியா காட்டாதீங்கன்னு இந்த சிறுவர்கள் மிக போராளியாக நடந்து கொள்றாங்க. போராளி இல்ல, தீவிரவாதியா நடந்துக்கிறாங்க. படிக்கிற பசங்க பண்ற வேலையா சார் இது? படிப்பு தானே உங்க முக்கியம், படிப்பு தானே உங்களுக்கு முக்கியம். படிப்பை விட்டுட்டு ஏன் இங்க வரீங்க நீங்க? படிச்சு நீங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? அதை பாக்குறத விட்டுட்டு சீமான் பேர் வாங்கிட்டாரு, நானும் பேர் வாங்க போறேன்னு குறுக்கோ வழியில வர வழியாது. அவர்கள் செய்தார்கள், அதனால அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்களே தவிர அவர்களை அடிக்கும் நோக்கம் யாருக்கும் இல்லை, யாரும் அதை செய்யல சார்.
அவர்கள் தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் அதற்கான காயங்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க.
அது வந்து என்னன்னா, தன்மேல் பரிதாபம் ஏற்பட வேண்டும், தன்மேல் பார்வை திருப்பப்பட வேண்டும், தன் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வர வேண்டும் என்று அந்த சிறுவர்கள் செய்யும் வேலை.
அவங்க பேங்க்ல யாரு பணம் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஆமா சார், பாவமா இருக்கான்னு சொல்லிட்டு நான் கூட போடுவோம் சார், நான் இந்த படம் எடுக்கலாம், நான் கூட ஐயோ தம்பி பாவம், தமிழுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா தம்பி, இந்த ஹாஸ்பிட்டல் நான் தரப்பான் தருவாங்கன்னு அந்த சென்டிமெண்ட் தான், அந்த சென்டிமெண்ட் தான். இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் சார், இனத்துக்காக யாரும் இங்கு குரல் தருவதில்லை, பணத்திற்காக குரல் தருகிறார்கள். அதை அந்த சிறுவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அந்த பணியை.
திரைப்பட இயக்குனர் பிரவீன் காந்தி. நேயர்களே, இவர்கள் இருவரின் செவ்விகளின் விரிவான செவ்விகளை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக பாஜகவின் முதல் பெண் தலைவர் நியமனம் பற்றிய செய்திகளை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். தில்லியில் கட்சித் தலைவர் அமித்ஷா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக ஆனதை அடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மூத்த தலைவர்களில் ஒருவருமான குமரி ஆனந்தனின் புதல்வியான தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவம் பயின்றவர். 1999 முழுநேர அரசியல்வாதியாக பாரதிய ஜனதா கட்சியில் செயல்பட்டு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட மருத்துவ அணியின் செயலராக தன் அரசியல் வாழ்வை துவங்கிய தமிழிசை, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர், துணைத்தலைவர் பதவிகளை ஏற்கனவே வகித்துள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியமன அறிவிப்பு வெளியான பிறகு மாநில தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மாநிலத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் கட்சி தலைமையிடம் கொண்டு செல்வதுதான் தனது முக்கிய பணியாக இருக்கும் என்று தெரிவித்தார்.
இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் பிரச்சனை, இலங்கையில் உள்ள தமிழர்களின் மறுவாழ்வு மற்றும் விவசாயிகள் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் எடுத்து கூறுவது, ஆட்சியாளர்களிடம் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து கூறுவதும் தமிழக மக்களின் வாழ்வு மேம்படுவதற்கும் எங்களால் இயன்ற பணியை ஆற்றுவோம் என்பதை நான் இங்கே உறுதிப்பட சொல்லிக் கொள்கிறேன்.
தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பதவியேற்கும் முதல் பெண் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒரு பெண் நிர்வாகி என்ற முறையில் நான் மிகுந்த பெருமை அடைந்திருக்கிறேன். அதுவும் மாநில தலைவராகவே பெண்ணாகிய எனக்கு வாய்ப்பு கொடுத்தது உண்மையிலேயே வருங்காலத்தில் பெண்ணினம் மிகப்பெரிய பெருமையை பெறும். கடுமையாக உழைத்தால் பெண்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் என்பதை முன்னுதாரணமாக விளக்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னை பார்த்து பெண் நிர்வாகிகள் எல்லாம் கடுமையாக உழைத்தால் நமக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எனது கட்சி கொடுத்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன்.
தமிழக பாரதிய ஜனதா கட்சி தவிர மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அசாம் ஆகிய மாநிலங்களுக்கும் புதிய தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். கர்நாடக முன்னாள் முதல்வர் பி எஸ் எடியூரப்பா கட்சியின் துணைத் தலைவராக உயர்த்தப்பட்டுள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சீவகன்.
ஆம், ஈராக்கில் யசிதி மக்கள் அங்கு தற்பொழுது நிலை வருகின்ற வன்முறையில் பாதிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து கலிபோர்னியாவில் இருந்து எழுதுகின்ற நேயர் வி டி ரவிச்சந்திரன். ஐசிஸ் தீவிரவாதிகளின் அட்டூழியத்துக்கு அளவில்லாமல் போய்விட்டது. யசிதி மக்கள் என்ன செய்வார்கள்? ஐசிஸ் கூட்டத்தை பயங்கரவாதிகள் என்று கூறக்கூடாது என்று வேறொரு கூட்டம் கூறி வருகின்றது. அப்பாவி மக்களின் வயிற்றுச்சலை வேதனையை உண்டாக்கியவர்களை எவ்வாறு கூறுவது என்று அவர் எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் இலங்கை நேயர் ஃபரூக் முஹைதீன், இஸ்ரேல் மற்றும் ஐசிஸ் ஆகிய இரண்டுமே அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொள்வதை நிறுத்த வேண்டும். நான் ஒரு முஸ்லீம். இஸ்லாம் அப்பாவிகளை கொள்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஐசிஸ் அமைப்பும் இஸ்லாத்தின் பெயரால் இத்தகைய தவறை செய்யக்கூடாது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதுகின்ற மற்றொரு நேயரான எஸ்பி ராஜ், இன்றைய மத்திய கிழக்கு நாடுகள் எதிர்கொள்கின்ற மனித வளங்களுக்கு பொறுப்பானவர்கள் யார்? யார் தலையிட்டு இதை தடுப்பார்கள்? ஐநா சபைக்கு என்ன ஆனது? ஐசிஸ் இவர்களுக்கான ஆயுதங்கள், உணவுகள் எங்கிருந்து செல்கின்றன? இவை இன்றைய விடையில்லா விடுகதைகள் என்று இருக்கின்றார்.
இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடித்து கைதான தமிழக மீனவர்களை விடுவிப்பதாக இலங்கை ஜனாதிபதி அறிவித்தது பற்றிய செய்தி பற்றி எழுதும் தஞ்சாவூர் நேயர் ஆசை தம்பி, இந்திய மீனவர்கள் மீன்களை பிடிக்கிறார்கள், சிங்கள இராணுவத்தினர் மீனவர்களை பிடிக்கிறார்கள். இலங்கை அரசுக்கு அசாத்திய துணிச்சல் தான். இந்திய அரசை மிகச்சரியாக எடை போட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் இலங்கை ராணுவம் புதிதாக மீனவர்களை கைது செய்யும். தமிழக மீனவர்களுக்கு இன்றே தனி சிறைச்சாலையும் சிறப்பு நீதிமன்றமும் அமைத்தாலும் ஆச்சரியமில்லை. நீங்கள் புதிதாக கைது செய்த பிறகு ஏற்கனவே உங்கள் வசம் இருக்கும் எங்கள் நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வேண்டுகிறோம் என்று இந்தியா இலங்கையிடம் கோரிக்கை வைக்கும் நாளும் தூரத்தில் இல்லை என்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தில் இருக்கின்ற நேயர் மகா நடராஜா, இந்தியாவை தாஜா பண்ணுவதில் மைந்த நிபுணர், இதில் விடுதலை புலிகள் பூச்சியந்தான், அதனால்தான் தமிழர்கள் அழிவை சந்தித்தார்கள் என்றால் இருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதும் நேயர் முத்துராஜா, மீனவர்களை விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் மறுபடி அவர்களை பிடித்துச் செல்வதை கைவிட வேண்டும் என்கிறார்.
இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் வறட்சி நிலவுவது பற்றிய செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கின்ற நேயர் சென்னிமலை ரவி, அங்கு வடக்கு மாகாண மக்களின் நிலவி பரிதாபம், அவர்களுக்கு இப்படி அடிமேல் அடி தேவையில்லை என்றால் இருக்கின்றார்.
சென்னையில் மயான கூடத்தில் பணிபுரியும் பெண்களின் நிலை குறித்து சங்கீதா தயாரித்தளித்த பெட்டகம் பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், இந்த நாகரிக உலகத்தில் இரு பெண்கள் மயானத்தில் பணிபுரிவது பற்றியும் அந்த இரண்டு பெண்களின் பேட்டியும் காணொளியும் என்னை பிரமிக்க வைத்தது. இந்த நவீன உலகத்தில் ஆண்களையும் மிஞ்சிய துணிச்சல் உடைய பெண்களின் மனவறிமையை இது காட்டுகிறது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதுகின்ற இலங்கை நேயர் முகமது இலியாஸ், இந்த பெண்களை புகழ வார்த்தைகளே இல்லை, புதுமை பெண்கள் அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
சேலம் நேயர் ரமேஷ் பாபு ராமதாஸ், இதுதான் இந்தியாவில் ஆண் பெண் சமத்துவம் என்பதற்கு அர்த்தம் என்கிறார்.
இந்திய தேயிலையில் பூச்சி மருந்துகளின் எச்சங்கள் என்ற செய்தி குறித்து எழுதுகின்ற பெரிய வளையம் நேர் கி. ரவிச்சந்திரன். பெரும்பாலும் இந்திய விவசாயிகள் தடை செய்யப்பட்ட மற்றும் காலாவதியான மருந்துகள் என்றாலும் அதை வாங்கி பயன்படுத்துவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறலாம். மேலும் இயற்கையில் கிடைக்கின்ற பூச்சி விரட்டிகள் பல நம்மிடம் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் பயன்படுத்த மறந்துவிட்டதன் விளைவுதான் இந்த நிலைமை. இனியாவது இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவார்களா என்று எழுதியிருக்கின்றார்.
நேயர் நேரம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.